Welcome to the Amiga Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்.
The Amiga Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி கால சத்தியத்திற்குள் உங்களை நடத்தி செல்லும் ஒரு ஊழியமாகும்.
Truth which the Lord is revealing to the church in these end times.
இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தி தரும் சத்தியங்களை போதிக்கும் ஒரு ஊழியமாகும்.
We are living now at the end of the age.
இந்த காலத்தின் முடிவில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And Jesus is coming back very soon.
மிக சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார்.
And we need to be ready for his second coming.
இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும்.
We are in a series of studies now on the parables of the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தின் ஓமைகளின் ஒரு தொடர் போதனையை நாம் கவனித்து வருகிறோம்.
In the last session we looked at the parable of the sower.
கடந்த பகுதியிலே விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கவனித்தோம்.
Where Jesus came sowing good seed.
நல்ல விதைகளை விதைக்கிறவராய் இயேசு வந்ததை பற்றி தியானித்தோம்.
And where the results varied.
அங்கே பலதரப்பட்ட விளைவுகள் வேறுபடுவதை கவனித்தோம்.
Now each of these parables speaks to us personally.
இந்த ஒவ்வொரு ஓமையும் தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு கூட உறவாடுகின்றன.
But also each of these parables are prophetic.
அதே நேரத்தில் ஒவ்வொரு ஓமையும் தீர்க்க தரிசன ரீதியானவைகள்.
They describe a specific part of history and time.
ஒரு குறிப்பிட்ட சரித்திர காலகட்டத்தையும் அதற்குரிய வரையறையும் இந்த ஓமைகள் முன்குறித்து
சொல்லுகின்றன.
ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது ஏழு ஓமைகளும் சபைகளின் சரித்திரத்தை பின்னணியாய் கொண்டு
செயல்படுகின்றன.
இன்றைக்கும் இரண்டாவது ஓமையை சற்று கவனிப்போமாக.
The parable of the wheat and the tares.
கோதுமை கலை, இதை பற்றிய ஓமை.
And it's recorded in Matthew chapter 13 and verse 24.
மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 24 வசனத்தில் இருந்து இதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
Down to verse 30.
30 வசனம் வரைக்கும் இந்த ஓமையை குறித்து விளக்கப்பட்டிருப்பதை காண முடியும். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீருமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார்.
So Jesus is telling us that this parable, a man came and sowed good seed in the church.
இந்த ஓமையிலே இயேசு சொல்கிறார், சபையிலே ஒரு மனிதன் வந்து நல்ல விதைகளை விதைத்தான்.
But while they slept, someone else came and sowed tares.
ஆனால் அவர்கள் நித்திரை பண்ணும் நேரத்திலே யாரோ ஒருவன் வந்து களைகளை விதைத்து விட்டான்.
So tares just look just like the wheat.
களைகளை பார்த்தால் கோதுமையை போலவே இருக்கிறது.
It is very hard to tell the difference.
வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம்.
And so they began to grow together.
இவைகள் இரண்டு ஒன்றாய் சேர்ந்து வளர்கின்றன.
And Jesus said you have to leave them till the end of the harvest.
இயேசு சொல்கிறார், அறுப்பு மட்டும் அவைகளை வளர விடுங்கள்.
And when the harvest comes then remove them.
அறுவடை காலம் வரும்போது அவைகளை அகற்றி விடலாம்.
This is a prophetic period of the early church.
ஆதிகால திருச்சபையை பற்றிய ஒரு தீர்க்கதரிசன கால வரையறையாகும் இது.
You see, the early church was not a perfect church.
ஆதிகால திருச்சபை ஒரு பூரண சபையா இருக்கவில்லை.
But the end time church will be a perfect church.
ஆனால் இந்த கடைசி கால சபை பூரண சபையாய் மாறியே தீரும்.
There were lots of mixed years in the early church.
ஆதிகால சபையிலே பலதர கலப்படங்கள் இணைந்து வளர்ந்தன.
There were a lot of tares and lukewarm Christians.
வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள் பலர் களைகளாய் வளர்ந்தோங்கினார்கள்.
And it is a same in the church today. Apostle Paul, one of his workers was a tear.
அப்போஸ்தலனாகிய பவுல் உடன் ஊழியக்காரன் ஒருவன் கூட கலையா இருந்தான்.
Tells us in 2 Timothy 4 and verse 10.
2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனத்திலே வேதம் அதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போய் விட்டான்.
It says for Demas has forsaken me.
தேமா என்னை விட்டு பிரிந்து போய் விட்டான்.
Demas was one of his workers.
தேமா உடன் ஊழியர்களிலே ஒருவன்.
Because he said he loved this present world.
உலகத்தின் மீது அவன் ஆசை வைத்தபடியினால்
he wasn't prepared to pay the price.
விலைக்கிரையும் செலுத்த அவன் ஆயத்தமாய் இல்லை.
And so he left the team and went his own way.
ஆகவே ஊழிய குழுவை விட்டுவிட்டு தன் சொந்த வழியிலே பிரிந்து போய் விட்டான்.
You see, the problem is the chairs look just like the real thing.
இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால் கலைகளும் பார்ப்பதற்கு கோதுமையைப் போலவே பயிரைப் போல் காட்சி அளிக்கும்.
Now Satan sows two kinds of tares into the church.
சாத்தான் இரண்டு விதமான கலைகளை சபைகளுக்குள் விதைத்து விடுகிறான்.
He sows those in who look just like Christians.
கிறிஸ்தவர்களைப் போலவே காட்சியளிக்கக்கூடியவர்களை கலைகளாக சபைக்குள் விதைத்து விடுகிறான்.
But they're not really born again.
உண்மையை பார்த்தால் அவர்கள் மறுபடியும் பிறக்காத மக்கள்.
And you can't tell the difference.
வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது.
But these tares cause a lot of problems in the church.
ஆனால் இந்த கலைகள் சபைகளுக்குள் பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கிக் கொண்டே இருப்பார்கள்.
So there are many in the church which Jesus called lukewarm Christians.
சபைகளுக்குள் காணப்படுகிற அநேகரை இயேசு பார்த்து வெது வெதுப்பான கிறிஸ்தவர்களை என்று சாடுகிறார்.
They took everything casually.
எல்லாவற்றையும் சர்வ சாதாரணமாய் அலட்சியமாய் எடுத்துக் கொள்வார்கள்.
There was no fire in their heart for God.
தேவனுக்காக பற்றி எரிகிற அக்கினி இருதயத்திலே கொஞ்சம் கூட இருக்காது.
Now these kind of Christians or pretend Christians cause a lot of trouble in the church.
இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல நடித்துக்கொண்டு சபைகளுக்குள் அதிகமான பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள்.
Now there's another kind of tear which the enemy Satan sows into the church.
சத்துருவாகிய சாத்தான் சபைகளுக்குள் விதைக்கக்கூடிய இன்னொரு விதமான கலை என்னவென்றால்
Satan will take some of his people and sow them into the true church of Jesus.
சாத்தான் தன்னுடைய ஆட்களில் சிலரை எடுத்துக் கொண்டு வந்து தேவனுடைய திருச்சபைகளுக்குள் விதைத்து விடுவான்.
People who are witches and occultists.
கள்ள மார்க்கத்தாராயிருக்கக்கூடிய சூனியக்காரர்களை கலைகளாய் சபைக்குள் விதைத்து விடுவான்.
A number of years ago, the enemy sowed a witch into my church.
பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய சபையிலேயும் ஒரு சூனியக்காரியை சத்துரு என் சபையில் கலையாய் விதைத்து விட்டான்.
She looked just like the other Christians in my church.
அவளை பார்ப்பதற்கு என் சபையில் இருந்த மற்ற கிறிஸ்தவர்களைப் போலவே அவளும் இருப்பாள்.
She knew all the spiritual language of the church.
சபையின் ஆவிக்குரிய அனைத்து பாஷை வார்த்தைகளையும் அவள் அத்துப்படியாய் அறிந்திருந்தாள்.
And it was really hard to tell the difference and know who she really was.
அவள் உண்மையாகவே யாரென்று அடையாளம் கண்டுகொண்டு அவளை அடையாளமாய் சொல்லுவதற்கு வித்தியாசமே காண முடியாத அளவுக்கு காட்சியளித்தாள்.
And these people can sit in our churches for years.
எங்கள் சபையிலே இவளை ஒரு சபை விசுவாசியாகவே பல ஆண்டுகள் மக்கள் கருதினார்கள்.
This person in my church was the third highest witch in Australia.
ஆஸ்திரேலியாவிலேயே இருக்கிற மோசமான சூனியக்காரிகளிலே மூன்றாவது நிலையிலே காணப்பட்ட அந்த சூனியக்காரி என் சபைகளுக்குள் கலையாய் விதைக்கப்பட்டிருந்தாள்.
And one day the Lord gave me discernment on who she was.
ஒரு நாளிலே அவள் உண்மையாகவே யார் என்பதை கண்டறியக்கூடிய பகுத்தறியும் ஆவியை எனக்கு தந்தார்.
And a big confrontation came about.
அதை குறித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது.
Between the powers of darkness in this woman and the kingdom of God.
அந்த பெண்ணுக்குள் இருந்த அந்தகார வல்லமைகளுக்கும் தேவ ராஜ்யத்தின் வல்லமைக்கும் இடையே ஒரு மிகுந்த போராட்டம் நிகழ்ந்தது.
Eventually she got saved.
உடன்டியாய் அந்த பெண் ரட்சிக்கப்பட்டு விட்டாள்.
And came into the kingdom of God.
தேவ ராஜ்யத்தின் புத்திரியாய் மாறிவிட்டாள்.
But you see, it was very hard to tell really who she was at the beginning.
ஆனாலும் ஆரம்பத்திலே உண்மையாகவே அவள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்வது மிக சிரமமாக இருந்தது.
So the enemy sows these kind of people into the church.
இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் சத்துரு சபைகளுக்குள் விதைத்து விடுவான்.
But they come in a time in the church when they will be revealed.
ஆனாலும் அப்படிப்பட்ட ஆட்களை சரியாய் அடையாளம் கண்டு இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
You see what happens to the tares in the church in the end.
சபையிலே கலைகளாய் வளருகிறவைகளுக்கு கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்பதை பார்ப்போமாக.
Well, in Matthew 13 and verse 30 it tells us.
13 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தின் 30 வசனம் மிக தெளிவாய் இவைகளை குறித்து சொல்லுகிறது. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள்.
Says in the, when the time of harvest comes,
அறுப்பு காலம் வரும்போது
they will be revealed.
அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள்.
And it says that tares will be taken out of the church.
களைகளை தான் சபையிலிருந்து முதலாவது பிடுங்கி எடுப்பார்களாம்.
And they'll be cast away.
அவர்களை தூக்கி புறமே எறிந்து விடுவார்கள்.
And we're coming right to that time period now.
இப்படிப்பட்ட களை பிடுங்கப்படுகிற சரியான காலகட்டத்துக்குள் நாம் காலடி எடுத்து வைத்து விட்டோம்.
You know, Jesus said, as it was in the days of Noah, so shall it be in the days in which you and I are living right now.
இயேசு சொன்னார், நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னார்.
Matthew chapter 24 and verse 37 begins to describe the days of Noah and how it will be in our day.
மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நோவாவின் நாட்களில் நடந்ததை குறித்து இயேசு சொல்லுகிறார்.
Now verse 38 tells us what it was like during those days.
38ஆம் வசனத்திலே அந்த நாட்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது என்பதை துல்லியமாய் எடுத்துரைக்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
You see, they were carrying on business as if nothing was changing or nothing was happening.
அவர்கள் தங்களுடைய வழக்கமான வாழ்விலே தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை.
But they didn't know a great flood was on the horizon.
ஒரு மிகப்பெரிய ஜல பிரளயம் தங்களை வாரிக்கொண்டு போக வருகிறது என்ற உண்மையை உணராதிருந்தார்கள்.
They just carried on living their lives as normal.
இஷ்டம் போல வழக்கமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதிலேயே முனைந்திருந்தார்கள்.
Until suddenly the flood came and carried them all away.
திடீரென்று ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போய்விட்டது.
And so Jesus said, so it shall be in the days in which you and I are living today.
இயேசு சொல்லுகிறார், அப்படியே நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த நாட்களிலேயும் இருக்கும்.
And many Christians are just like that today.
அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They just go about their business and they're not really committed to the Lord or to the church.
உண்மையாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இஷ்டம் போல் தங்கள் வாழ்க்கையை வழக்கமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And many of them are not even born again.
நேகர் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து சிந்தியாமலே வாழ்கிறார்கள்.
There's no real depth in their lives.
உண்மையான ஆழ்ந்த அனுபவம் ஒரு வாழ்க்கைக்குள் இல்லை.
They really don't have any prayer life.
உண்மையான ஜெப ஜீவியம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் அவர்களுக்கு இல்லை.
But there is a great flood coming on the earth.
ஆனால் இந்த பூமியை வாரிக்கொள்ளும் ஒரு பெரிய ஜல பிரளயம் வந்து கொண்டிருக்கிறது.
Darkness is coming across the face of the earth.
அந்தகாரம் இந்த பூமியை சூழ்ந்து கொள்ள வாரிக்கொள்ள வேகமாய் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது.
But most of them are not even aware that is coming.
ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களிலே அநேகர் வரப்போகிற அபாயத்தை அறியாமலேயே வாழ்கிறார்கள்.
Revelation chapter 3 and verse 15, Jesus spoke about these kind of people and he describes the kind of people of whom they were and what would happen.
வெளிப்படிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட மக்களை குறித்து அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இயேசு விளக்கும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று பரிதவிக்கிறார்.
You see, he described these Christians as not being either hot or cold.
இந்த கிறிஸ்தவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் அனலாயும் அல்ல குளிராயும் அல்ல.
These were just lukewarm Christians.
வெது வெதுப்பாய் இருக்கிற கிறிஸ்தவர்களே இவர்கள்.
They just weren't aware of what was coming.
என்ன நடக்கிறது வருகிறது என்பதை குறித்து அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And Jesus said, I'll spew them out of my mouth.
இயேசு சொல்லுகிறார், அவர்களை என் வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன்.
Just as it was in the days of Noah, so it shall be in our day and age.
நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நம்முடைய நாட்களிலே காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது.
And so that great flood is coming upon the earth.
பூமியை வாரிக்கொள்ள ஒரு பெரும் ஜலப்பிரளயம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது.
Oh, it won't be a flood like in Noah's day.
ஆனால் நோவாவின் நாட்களில் வந்தது போன்ற ஒரு ஜலப்பிரளயமாய் இல்லாமல்
the great darkness and great persecution is coming upon the church.
மிகுந்த உபத்திரவமாகிய அந்தகார இருள் என்கிற பிரளயம் சபையை வாரி கொண்டு போக காத்திருக்கிறது.
Jesus said, let them both grow together until harvest time.
இயேசு சொன்னார், அறுப்பு காலம் மட்டும் இரண்டும் சேர்ந்து வளரட்டும்.
It is now harvest time.
இப்பொழுதோ இது அறுப்பு காலம்.
And it's time for the sorting out of the tares from the wheat.
கோதுமையிலிருந்து களைகளை பிரித்து பிடுங்குகிற ஒரு காலகட்டம் கனிந்து விட்டது.
So that net was cast over the earth.
இப்பொழுது பூமி முழுவதும் ஒரு வலை வீசப்பட இருக்கிறது.
And both the good and the bad were brought in.
அதிலே நல்லதும் கெட்டதும் வாரிக்கொண்டு வரப்படும்.
Jesus said, so shall it be at the end of the world.
உலகத்தின் முடிவின் நாட்களிலே இப்படியே நடக்கும் என்று இயேசு சொன்னார்.
He's going to sever the wicked from the just.
அவர் நீ நீதிமான்களிடமிருந்து துன்மார்க்கரை வேறு பிரிக்க போகிறார்.
You see, a great harvest is on the horizon.
இப்பொழுது இந்த பூமியின் மீது ஒரு பெரிய அறுவடை காத்திருக்கிறது.
God intends to reap a harvest of millions of souls.
லட்சோப லட்ச ஆத்துமாக்களை தேவன் தம்முடைய அறுவடை களஞ்சியத்திலே சேர்த்து குவிக்க விரும்பிக் கொண்டிருக்கிறார்.
He's going to pour out his spirit across the whole earth.
உலகம் முழுவதும் பூமியின் மீது எங்கும் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற போகிறார்.
And we have to prepare for that harvest.
இந்த அறுவடையை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும்.
The church has to prepare for that harvest.
சபை இந்த அறுவடைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
God said he would pour out his spirit on all flesh.
தேவன் சொன்னார், மாம்சமான யாவர் மீதும் நான் என் ஆவியை ஊற்றுவேன்.
That is every nation of the world.
உலகத்தின் எல்லா ஜாதி ஜனங்கள் மீதும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
That's all across India.
இந்தியா முழுவதும் அவருடைய ஆவி பரவிப்பாயும்.
All across China.
சீனா முழுவதும் அவர் ஆவியை ஊற்றுவார்.
Russia.
ரஷ்ய தேசம் முழுவதும்.
Every nation of the world.
உலகத்தின் எல்லா நாடுகள் மீதும் தம் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார்.
I'm going to see a demonstration of God's power and glory.
வல்லமையான மகிமையின் வெளிப்பாடுகளை கண்ணார காண போகிறோம்.
And that harvest is right now ready to come.
இந்த மகத்தான அறுவடை இப்பொழுதே வர ஆயத்தமாக இருக்கிறது.
This will happen before the Lord returns.
கர்த்தருடைய வருகை வருவதற்கு முன்பு இது சம்பவிக்கும்.
And the Bible tells us the results of this.
இந்த அறுவடையின் விளைவு எப்படிப்பட்ட பலனை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது.
In Joel chapter 2 and verse 24.
யோவேல் இரண்டாம் அதிகாரம்.
He said the floor shall be full of wheat.
24th வசனம் சொல்லுகிறது, கலங்கள் கோதுமை தானியத்தினால் நிரம்பி இருக்கும்.
Now note, there were no tares there.
கவனியுங்கள், அங்கே களைகளே இல்லை.
There was just wheat there.
வெறும் கோதுமை தானியங்கள் மட்டும் தான் இருக்கிறது.
So where have the tares gone?
இப்பொழுது களைகள் எல்லாம் எங்கே போய்விட்டன?
You see, before the great harvest of the righteous comes in, the tares are going to be taken out.
நீதிமான்களின் மகா அறுவடை வருவதற்கு முன்பு களைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போவதை பார்க்கிறோம்.
Now listen to me.
இப்பொழுதும் கவனித்து கேளுங்கள்.
Great glory is going to come on the church.
மகத்தான ஒரு மாபெரும் மகிமை சபையின் மீது வந்து இறங்க போகிறது.
Great power is coming.
மிகுந்த வல்லமை வந்து கொண்டிருக்கிறது.
And we're going to see some wonderful things take place.
சில பிரம்மாண்டமான அற்புத காரியங்கள் நடப்பதை கண்ணால் பார்க்க போகிறோம்.
Far greater than what happened in the early church.
ஆதி சபையில் நடந்ததை காட்டிலும் மகா பெரிய காரியங்கள் சம்பவிக்கும்.
You remember Ananias and Sapphira? In the early church,
ஆதி சபையிலே அனனியா சப்பிரால் உங்கள் நினைவில் வருகிறார்களா?
The book of Acts tells us they lied.
அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் பொய் சொன்னார்கள்.
And they just dropped dead in the church.
அவர்கள் சபை வாசலிலே செத்து மடிந்து விழுந்தார்கள்.
And that was the early church.
ஆதி சபை அப்படித்தான் இருந்தது.
What is about to happen in this end time church is far greater.
அதைவிட மிக பெரிதான அளவிலே இந்த கடைசி கால சபையிலே காரியங்கள் சம்பவிக்கும்.
God is going to expose the tares.
தேவன் களைகளை வெளி உலகத்துக்கு எளிதில் அடையாளம் காட்டுவார்.
Those who are lukewarm.
எதுவெதுமாய் இருக்கிறவர்களை அடையாளம் காட்டுவார்.
And he's going to deal with them like he dealt with Ananias and Sapphira.
அனனியா சப்பிராளோடு எப்படி இடைப்பட்டாரோ அப்படியே இப்படிப்பட்ட வெதுவெதுப்பான கிறிஸ்தவர் வாழ்க்கையில் தேவன் இடைபடுவார்.
And so it's going to be a glorious time as God pours his spirit out on the church.
தேவன் தம்முடைய ஆவியை சபையின் மீது ஊற்ற போகிற இந்த காலகட்டம் மகிமையான நாட்களாக இருக்கும்.
But for those Christians who are not real, it's going to be a devastating time for them.
ஆனால் உண்மை கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கோ அது பேரழிவின் நாட்களாக இருக்கும்.
You see, in the harvest that comes in, there are no tares.
அறுவடை வரப்போகிறது, அந்த அறுவடையிலே களைகளுக்கு இடமே இல்லை என்று அறிவோமாக.
It is the best of times and it is the worst of times.
காலங்களிலேயே மிக சிறந்த காலகட்டம் அதுதான், ஆனால் காலங்களிலேயே மிக மோசமான இக்கட்டின் காலமும் அதுதான்.
Great darkness is coming across the face of the earth.
கொடிதான இருள் பூமியின் மீதெங்கும் சூழ இறங்க போகிறது.
But at the same time,
ஆனால் அதே நேரத்தில்
Great glory is coming on the church.
ஒரு மகத்தான மகிமை திருச்சபையின் மீது வந்து மூடிக்கொள்ள போகிறது.
And so we have these two things running together.
இவை இரண்டும் ஒன்றாக இணைந்து ஓடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம்.
Darkness and light.
இருளும் ஒளியும் இணைந்து செல்வதை காண்கிறோம்.
Great good and great evil.
மிகுந்த நன்மை மிக கொடிதான தீமை இணைந்து செல்வதை பார்க்க போகிறோம்.
The Bible talks about this in Isaiah chapter 60.
ஏசாயா 60 அதிகாரத்திலே இதை குறித்து வேதம் சொல்லுகிறது.
And in verse 1.
முதலாம் வசனத்திலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
And verse 2.
இரண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
It's a great darkness is going to come.
ஒரு மிகப்பெரிய இருள் வரப்போகிறது என்று தேவன் சொல்லுகிறார்.
You see, the Antichrist is setting up his kingdom.
அந்திக்ரிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறான்.
And there's going to be a terrible clash between light and darkness.
இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட போகிறது.
But in this time of great darkness, the glory of God is going to arise on the church.
இருளும் காரிருளும் பூமியை மூடப் போகிற இதே நேரத்தில் ஒரு தேவ மகிமை சபையின் மீது வந்து இறங்கும்.
And the harvest is going to come in.
மிக மகத்தான ஒரு அறுவடை சபைக்குள் வந்து சேரும்.
We're living at the end of the age.
யுகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And a new generation is arising.
புதிய தலைமுறை எழும்பிக் கொண்டிருக்கிறது.
The nations are being positioned for this great harvest.
இந்த பெரிய அறுவடைக்காக பல தேசங்கள் பல ஜாதி ஜனங்கள் தங்கள் நிலைகளிலே ஆயத்தமாய் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள்.
Great changes are taking place across the world.
உலகம் முழுவதும் பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன.
Many people are dying off and it's a sign that an old generation is finished.
அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பழைய தலைமுறை ஒரு முடிவுக்கு வருகிறதற்கு அது தெல்லும் தெளிவான அடையாளமாகும்.
For instance, God is going to give Cuba a great revival.
உதாரணத்திற்கு கியூபா தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் அனுப்ப போகிறார்.
But the Lord spoke to me and said, first of all, Fidel Castro will have to die.
ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசி மிக தெளிவாய் சொன்னார், முதலாவது Fidel Castro சாக வேண்டும்.
And when we see that happen,
இது நடப்பதை நாம் பார்க்கும்போது,
we will know that it is a sign.
இது ஒரு அடையாளம் என்பதை அறிந்து கொள்வோம்.
That the harvest is going to be reaped in that nation.
அந்த தேசத்திலே அறுவடை அறுக்கப்பட இருக்கிறது என்பதை கண்டுணர்வோம்.
These are signs that God gives us.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அடையாள சுவடுகளை இவைகள்.
There's a generation that is changing now. A new one is coming.
தலைமுறை மாறுகிறது, ஒரு புதிய சகாப்தம் உருவாக போகிறது.
So the parable of the tares and the wheat speak of wonderful days, but they speak of very awesome days as well.
ஆகவே கோதுமை களைகளை பற்றிய ஓமை மிக அற்புதமான நாட்களை குறித்து நமக்கு சொன்னாலும் பயங்கரமான நாட்களாய் அவை அமையும்.
In Acts chapter 14 in verse 22 it tells us that we have to enter into the kingdom through much tribulation. Verse 22 tells us that very specifically.
அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாம் மிகுந்த அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்.
It says we must continue in the faith.
ஆகவே நாம் விசுவாசத்திலே உறுதியாய் தொடர்ந்து நிற்க வேண்டும்.
We must remain strong.
நாம் பலமாய் நிற்க வேண்டும்.
For much tribulation is coming upon the face of the earth.
ஏனென்றால் இந்த பூமியின் மீது மிகுந்த உபத்திரவம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
We can't avoid that.
அந்த உபத்திரவத்தை நம்மால் தவிர்க்க முடியாது.
But the glory of the Lord shall arise upon the church.
ஆனால் சபையின் மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கும்.
There's never been a day like this before.
இதற்கு முன்பு இதை போலத்த ஒரு நாள் இருந்ததே இல்லை.
Days of great darkness and days of great light.
மிகுந்த இருளின் நாட்கள் அதே நேரத்தில் மிகுந்த ஒளி பிரகாசத்தின் நாட்கள்.
We must be very careful in our walk with God now.
ஆகவே இப்பொழுது நாம் தேவனோடு கூட கொண்டிருக்கிற நடக்கையை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க கடவோம்.
In the days of Noah, they just continued on as if nothing would change.
நோவாவின் நாட்களிலே ஒரு மாறுதலும் வராது என்பதை போல் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள்.
But we're living at the end of the age now.
நாமோ இப்பொழுது காலத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
It's the time of harvest.
இது அறுவடை காலம்.
And the first harvest is that God will remove the tares from the church.
முதலாவது இந்த அறுவடை காலத்தில் தேவன் சபையிலே மலிந்திருக்கும் களைகளை பிடுங்கி விடுவார்.
I hope you're not one of those tares.
நிச்சயமாகவே அந்த களைகளில் நீங்கள் ஒருவராய் இருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன்.
I hope you're not a lukewarm Christian.
நீங்கள் வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களாய் இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
It is now time to seek the Lord.
இது இப்பொழுது கர்த்தரை தேடுகிற சமயம்.
When we still have a little bit of time.
இன்னும் கொஞ்ச காலம் நம் கையிலே கிடைக்க பெற்றிருக்கிற இந்த அவகாசத்தையே
Let us pray.
சிறப்பாய் பயன்படுத்தி ஜெபிப்போமாக.
Father, I pray for everyone listening to this today.
பிதாவே இன்றைக்கும் எங்கள் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான்
ஜெபிக்கிறேன்.
சகலவித வெதுவெதுப்பான தன்மைகளை குறித்து இவருடைய இருதயங்களை கண்டித்து உணர்த்துவீராக. எப்படிப்பட்ட நாட்களில் வாழ்கிறோம் என்பதை குறித்த உணர்வை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக்குவீராக. மிகுந்த உபத்திரமாகிய இருள் எங்களை சூழ வரும்போது ஒரு மிகுந்த பேரொளி பிரகாசமும் எங்களை சூழ வரும் என்பதை
அறிந்திருக்கிறோம். இப்பொழுதே
உம்முடைய ஜனங்கள் தங்கள் இருதயங்களை இதற்கு ஏற்ற விதத்தில் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
முழு
இருதயத்தோடும் உம்மை தேடுவார்களாக.
இயேசுவின்
நாமத்தில் நாங்கள் இதை கேட்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.
God bless you today.
இன்றைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.